அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 26-34 முடியும். இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்ற நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்க ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஊமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துவதோடு நின்று விடாது, நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்கிறது. அதுதான் வார்த்தையோடு பயணிக்கிற ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வார்த்தையோடு பயணிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வாக்குறுதிகளை கொடுக்கிறாரு. ஏற்கனவே நாங்கள் எதிர்நோக்கை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம இந்த எதிர்நோக்கை குறித்து சரியாய் சிந்திக்கணும். இந்த எதிர்நோக்குங்கிற காரியம் ஆழமாக பல நேரத்தில் விளக்கி சொல்லப்படாததுனால நிறைய பேருக்கு இந்த எதிர்நோக்குனா என்னென்னே புரியாது. அதனால தான் இந்த எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம், எதிர்நோக்கை குறித்த ஒரு அழுத்தமான இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த எதிர்நோக்கு வந்து எல்லா தளத்தில் இருக்கிறவர்களுக்கும் தேவையாக இருக்கிறது. அதாவது வாலிப குழந்தைகள் முதல் கொண்டு குழந்தையாக பிறக்கிற பிள்ளைகள், குழந்தையாக இருக்கிறவங்க, அப்புறம் வாலிப பிள்ளைகள், அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய குடும்பத்தை வழி நடத்துகிறவர்கள், வயதாகி போனவர்கள், குருக்கள், கன்னியர்கள், அழைக்கப்பட்டவர்கள், இப்படி எல்லா இனத்தாருக்கும் இந்த எதிர்நோக்குங்கிறது வந்து கண்டிப்பாக அவசியம். அந்த எதிர்நோக்குனா என்ன அப்படின்னு நம்ம எல்லாம் நம்பிக்கையை ஒரு குறித்து பேசுவோம். அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பாருங்களேன், இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக வந்துடுறது இல்லை. அந்த நம்பிக்கை 1 கொரிந்தியர் 13:13 கார்டினல் வெர்ச்சூஸ்னு சொல்லுவாங்க, அதாவது தலை சிறந்த அந்த பண்புகளாகிய இருக்கக்கூடிய 3 காரியம், அதைத்தான் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. அதில் எது சிறந்ததுன்னு பவுலடியார் சொல்வார், அன்பு தான் சிறந்தது அப்படின்வார். அப்போ இந்த 3 கார்டினல் வெர்ச்சூஸ்னு சொல்லக்கூடிய தலையாய அந்த பண்புகள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. கொரிந்தியர் எழுதப்பட்ட 1 திருமுகம் 13:13 இது காண கிடக்கிறது. நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் விளியத்தில் இருக்கிற. அப்போ இந்த நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இந்த 3 நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த கார்டினல் வெர்ச்சூஸ், இது கார்டினல்னால் ரொம்ப கார்டியா அப்படின்னா இதயம்னு சொல்லுவாங்க. அது இந்த கார்டியாங்கிற வார்த்தை வந்து இதயத்தை சுட்டுகிற ஒரு வார்த்தை. அப்போ கார்டினல்ங்கிறது அதுலேருந்து தான் வருது, அதாவது இதயம் சார்ந்த ஒரு முக்கியமான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ இந்த முக்கியமான இந்த 3 காரியங்களும் நம்மிடத்தில் அடிப்படையாக இருக்கணும். நம்பிக்கை, நம்ம எல்லாருமே நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், இப்போ நம்மளுடைய என்ன ஆன்மீக காரியங்களெல்லாம் ஈடுபடுறோம், வீடுகளை ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறோம், எங்கள் வீடு கிறிஸ்தவ வீடுன்னு காட்டிக்கிறோம், நம்மளை யாராவது குறை சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம டிஃபெண்ட் பண்ணுறோம், அதுக்காக என்ன செய்கிறோம், புலம்புகிறோம், எல்லாமே செய்கிறோம். We are proving ourselves as a Catholics, Christians. ஆனால் இந்த காடு, இந்த நம்பிக்கைங்கிற ஒன்று நமக்கு உண்மையாக இருக்கிறதா அப்படிங்கிறத ரிலேட்டடு வெர்ஷனில் தான் நம்ம பார்க்கணும். இந்த நம்பிக்கை வந்து நமக்கு நிறைவான நம்பிக்கையாக இருக்குதாங்கிறத எதிர்நோக்கில் தான் நம்ம பார்க்க முடியும். எதிர்நோக்கை செக் பண்ணி பார்க்கணும். எதிர்நோக்கு சரியாக இருக்குதாங்கிறத அன்பால் செக் பண்ணி பார்க்கணும். நம்பிக்கை இருக்குது, ஆனால் எதிர்நோக்கு இல்லாத ஒரு நம்பிக்கைன்னா அது வந்து பக்தர்களுடைய நிலை. எதிர்நோக்கு இருக்காது, அவங்க கோயிலுக்கு போவாங்க ஒரு நம்பிக்கை, அப்படி கோயிலுக்கு போனோன்னே 2 மெழுகுதிரி கொளுத்தி வைக்கிறது, அவங்க இந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைப்பாங்க, அந்த தெய்வத்தின் நம்பிக்கை வைப்பாங்க, இவங்க தான் என்ன செய்வாங்க, திருச்சபையை குழப்புறவங்க இந்த பக்தர்கள்னு சொல்கிறோம். நம்பிக்கை இருக்குது, அவங்களாம் கிறிஸ்தவர்கள்ங்கிற போர்வையில் இருக்காங்க, அவங்க கயிறு கட்டிப்பாங்க, அவங்க வந்து என்ன யார் என்ன சொன்னாலும் கட்டிப்பாங்க, இது இந்த மெழுகுதிரையை கொளுத்தி வச்சுன்னா அவன் வீட்டுக்குள்ளே கட்டுகள் உடையும் அப்படின்னு சொன்னால் அதை நம்பிக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க, மெழுகுதிரியாக கொளுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உனக்கு எல்லாமே விடுதலை ஆகிடும், அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா விடுதலை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறவங்க வார்த்தையெல்லாம் கேட்டு ஓடுவாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே பேய் பிசாசு இருக்குன்னா யாரையாவது கூட்டிகிட்டு வந்து பூஜை போடுவாங்க. பாருங்கள், இதெல்லாமே யார் செய்வாங்கன்னா இந்த நம்பிக்கை இருக்குது, ஆனால் அவங்க எப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சுருக்கிறாங்கன்னா வெறுமையான நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி அவங்கக்கிட்ட எதிர்நோக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை. பாருங்கள், ரிலேட்டட் வெர்ஷன், இதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கணும். எதிர்நோக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை. அப்போ எதிர்நோக்குங்கிறது என்ன, அந்த நம்பிக்கையை நமக்கு நிறைவாக்கி தரக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் கடவுள் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த எதிர்நோக்கோடு கூடிய நம்பிக்கை இருக்குதா, அந்த எதிர்நோக்குனா என்ன, அந்த எதிர்நோக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எதிர்நோக்குனா என்னன்னே தெரியாது அப்படின்னு இருக்கிறீங்கன்னா நீங்கள் வெறும் நம்பிக்கையை வச்சுருக்கிறீங்க, நீங்கள் ஓடுற ஓட்டம் வெற்று ஓட்டமாக மாறிடும். ஏன்னா எல்லா காரியத்துக்கும் திட்டம் இருக்குதுங்க, எல்லாத்துக்கும் ஆண்டவர் வழிவகை செய்து வச்சுருக்கிறார். இந்த ஆத்மாவினுடைய ஓட்டம் நமக்கு ரொம்ப உலகம் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்குது. இன்றைக்கி உலக சமூக பார்வையில் நம்ம பார்க்கலாம், உலகத்தை வந்து அறிவியல் பார்வையில் பார்க்கலாம், இந்த உலகம் பல்வேறுபட்ட பார்வைகளை பார்க்க தகுதியுள்ளதாக இருக்கிறது. இந்த ஆன்மாவில் வந்து பார்க்கறது யார் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை நம்புகிறவங்க, கடவுளை நம்புகிறவங்க தான் இந்த ஆன்மாவை குறித்த தேடலோடு ஓடுவாங்க. அப்போ அவங்களுடைய நம்பிக்கை வாழ்க்கை, இப்போ எந்த தெய்வம், இப்போ நம்ம நிறைய தெய்வங்கள் வேறுபடுறாங்க. இப்போ தெய்வங்கள் வேறுபடுறதுங்கிறது அடையாளங்கள் தான், தெய்வங்கள் வந்து அடையாளங்கள் தான். ஆனால் அந்த தெய்வத்துக்கு பின்னாடி இருக்கிற விழுமியங்கள், இந்த வேல்யூஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம வந்து தெய்வங்களுக்கு பின்னாடி வச்சு பார்க்குறோம். இந்த தெய்வத்தை ஏற்றுக்கிறோம், அந்த தெய்வத்தை ஏற்றுக்கிறோங்கிறதெல்லாம் அடுத்தது. ஆனால் ஒரு அடையாளத்தை நம்ம வைக்கும் போது அந்த அடையாளத்துக்கு பின்னாடி இருக்கிற விழுமியம், இப்போ நம்ம ஏன் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்கிறோன்னா, இயேசு காட்டிய விழுமியதும் வேறு எங்கேயும் நமக்கு கிடைக்கல. அதனால தான் இயேசுவை ஒரு உயர் மதிப்புக்குரிய அடையாளமாக நம்ம வைக்கிறோம். இயேசுவினுடைய அடையாளம் எப்படிப்பட்ட அடையாளம், அப்போ இயேசுவை பின்பற்றுறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், அதை இயேசு விவிலியத்தில் எப்படி பேசிட்டு போயிருக்கிறாரு, அதெல்லாம் நம்ம பார்க்குற போது இயேசுவினுடைய விழுமியம் உயர்ந்து கிடக்குது. இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கு இந்த இயேசுவின் விழுமியங்கள் மட்டும்தான் ஜெயிக்க வைக்க முடியும். சும்மா பேசுகிறதுல இல்லை, நிறைய பேர் இயேசுவினுடைய விழுமியத்தை பேசலாம், இயேசுவுடைய ஜீசஸ் வேல்யூஸ் இதெல்லாம் பேசுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவங்க மட்டும்தான் இயேசுவுடைய சீடர்கள்னு ஆண்டவரே சொல்லிட்டு போயிட்டார். யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள், இதெல்லாம் ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லிட்டார், இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்கள். அப்போது இந்த எதிர்நோக்குங்கிறது வந்து இந்த நம்பிக்கையை வந்து பலப்படுத்துது. இந்த இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, அந்த எதிர்நோக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. அதுதான் எதிர்நோக்கு. எதிர்நோக்கை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம். திருப்பாடலில் கூட பார்த்தீங்கன்னாக்க, திருப்பாடல் ஆசிரியர் 119:82 சொல்லுவார், உன் வாக்குறுதியை எதிர்நோக்கி என் கண்கள் பூத்து போயின, எப்போது எனக்கு ஆறுதல் தருவீர். இது ஒரு ஒவ்வொரு மனுஷனுடைய இயக்கமும் இது தான். நம்ம வாக்குறுதியை எதிர்பார்த்து காக்கிறோம், காத்திருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், இதை செய்வார், எப்போ செய்வார், எப்படி செய்ய போகிறார். காத்திருந்து காத்திருந்து பலருக்கு வந்து கிடைக்காமலே போகிறது சில காரியங்கள் எல்லாம். அப்போ ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்குறாரா, எப்படிப்பட்ட வாக்குறுதி, இதை தெரியல. அப்போ எதிர்நோக்கு அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும் என்பது தெரியாத ஒரு நிலையில் ஆண்டவருடைய திருவுளத்தை எடுத்து நடத்தி செல்வது. எனக்கு இது கிடைக்கும், இது போனான்னா, இந்த வேலைக்கு போனோன்னா எனக்கு மாதம் 5000 ரூபா பணம் கிடைக்கும், இங்கே ஒரு நாள் கூலிக்கு போனோன்னா இந்த ஒரு நாள் வேலையை செய்கிறாங்க எனக்கு 100 ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்நோக்கி போகிறதுக்கு பேர் எதிர்நோக்கு அல்ல. ஆண்டவருடைய வழியில் நம்ம எதிர்நோக்கி இருப்பது கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஒரு நம்பிக்கை சொல்லுது அங்கே ஏதோ இருக்குது. நம்ம இப்போ டக்குன்னு எங்கே போகிறோம், ஆபிரகாம்கிட்ட தான் போகிறோம். டக்குன்னு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கேரக்டர்ஸை போகிறோம். அவங்க கேரக்டர்லாம் என்ன எப்படி இருந்தாங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போ ஆபிரகாமை பார்க்குறோம், குழந்தைய போய் நீ பலி கொடுக்கணும், பலி கொடுத்துட்டா ஒரு புள்ளையும் போய்டும், அப்போ என்ன அடுத்தது என்ன நடக்க போகுது தெரியாது. ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் எதிர்நோக்கை கொடுக்குறவர் அவர் தான், அவர் கேட்டுட்டார் நான் செய்வேன். அதுதான் அந்த நம்பிக்கையை வந்து அவர் எதிர்நோக்கில் வச்சுருந்தார். கடவுள் கேட்குறாரு, கடவுள் தான் பேசுகிறாருங்கிறத 100% அவர் உணர்ந்துட்டார். அதனால் கடவுள் தன்னை தப்பாக வழி நடத்த மாட்டார்னு சொல்லி அந்த கடினமான காரியத்தை செய்கிறதுக்கு அவர் முன்னாடி போகிறார். யோசேப்புன்னு பைபிளில் ஒரு கேரக்டர் பார்க்குறோம். சகோதரர்கள்லாம் கைவிட்டுட்டாங்க, அவங்கள கொல்ல பார்த்தாங்க, அதுக்கப்புறம் விற்றுட்டாங்க. அவர் அந்நிய தேசத்தில் போய் அடிமையாக கடந்தார். அப்போ கூட பாருங்கள், அவர் வாழ்க்கையை தன்னுடைய எல்லையை விட்டு விலகி போகாதவராக அவர் நேராக நிமிந்து நிற்கிறார். அப்போ அந்த மனுஷனுக்கு உள்ளே இருந்தது என்னென்னா, எதிர்நோக்கு. ஏதோ நான் நம்பியிருக்கிற தெய்வம் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். அப்படி எதிர்நோக்க அவர் வைத்திருக்கிற போது தான் துன்பங்கள் வந்தது, துயரம் வந்தது, அவர் அடிமையாக சிறையில் கிடந்தார். அப்போல்லாம் அவர் கவலைப்படலை. அந்த எதிர்நோக்கின் பிள்ளையாக அவர் இருந்ததுனால அவர் அந்த தேசத்துக்கே கடவுள் என்ன செய்கிறார், பெரிய அரச நிலைக்கு இணையான ஒரு பொறுப்பை கொடுக்குறார். அப்போ பாருங்கள், இந்த எதிர்நோக்கு அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சு செயல்படணும். சும்மா நான் உட்காந்துக்கிட்டு நானும் எதிர்நோக்கு வச்சுருக்கிறேன், நானும் நம்பிக்கை வச்சுருக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். இந்த எதிர்நோக்கினுடைய அளவுகோலை நம்ம வந்து தூக்கி பார்க்கணும். இந்த ரோமையர் 5வது அதிகாரத்தில் எதிர்நோக்குக்கான அடையாளத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். ரோமையர் 5:3-4 இறைவசனங்களை நம்ம பார்க்குற போது, துன்பத்தால் மன உறுதி, துன்பம் வருகிற போது நமக்கு அதை தாங்குகிறோம், அதை தாங்கணும். அதை தாங்காமல் வேறு ஒரு காரியத்துக்குள்ளே போய் விழுந்துட்டோன்னா அது வேறு, அது அதனோட டீவியேஷன். அதுதான் வந்து நம்ம டீவியேஷன் சொல்கிறோம், தவறான ஒரு வழின்னு சொல்கிறோம். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே சில பேர் குடிக்கிறாங்க, அவங்களை குடிக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டால் என்ன ஏன் குடிக்கிறீங்கன்னா, என் வீட்டில் பிரச்சனை, என் மனைவியால் பிரச்சனை, என் பிள்ளைகளால் பிரச்சனை, எனக்கு கடன் பிரச்சனை, நான் என்ன செய்யறேன்னு தெரியல. பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து போராட தகுதி இல்லாதவங்க, அந்த போராடுகிற மனநிலையை இழந்து போகிறவங்க. அப்போ கடவுள் நம்மளை வேறு ஒரு அடையாளத்தில் வச்சு என்ன செய்யாத, உன்னை ஈடு செய்து கொள்ளக்கூடாது, அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. ஆண்டவருடைய காரியத்துக்குள்ளே நம்ம வலிமையாக நிற்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ துன்பத்தினால் மன உறுதி வரும். அந்த மன உறுதியோட எந்த துன்பம் வந்தாலும் நான் நிற்பேன் அப்படின்னு நினைக்கிறது. மன உறுதி இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் கேரக்டர் ஃபார்மிங் வரும், தகைமை. அந்த கேரக்டர் ஃபார்மிங் இருக்கிறவங்களுக்கு தான் தகைமையால் என்ன கிடைக்கும்னா, எதிர்நோக்கு கிடைக்கும். அந்த எதிர்நோக்கினுடைய அழுத்தம் ஆழம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இறங்கும். அப்போ இந்த ஆர்டர் இல்லாதவங்க என்ன செய்வாங்க, விலகி போயிடுவாங்க. அதனால் இதனுடைய இறுதி அடையாளம் தான் அன்புன்னு பைபிள் சொல்லுது. இந்த நம்பிக்கையை வந்து சப்போர்ட் பண்ணுறது எதிர்நோக்கலால், எதிர்நோக்குங்கிற வார்த்தையால் நம்பிக்கை வந்து பலப்படுது. நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் பலப்படுத்துறது எது அப்படின்னா அன்பு. இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன், இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் வைக்கிறேன், பூசை வைக்கிறோம், அன்பால் வைக்கணும். நான் வந்து ஒரு திருப்பலி வைக்கிற குருவானவர் வந்து அங்கே இருக்கிற திருமண திருப்பலி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய குருக்களை நான் பார்ப்போம் அங்கங்கே போகும்போது, ஒரு சில குருக்கள் என்ன செஞ்சுருவாங்கன்னா ரொம்ப கடுமையாக ட்ரீட் பண்ணுவாங்க அந்த கப்பிள்ஸை, அந்த திருமண கூட்டத்தினர். சில நேரத்தில் அவங்க வேறு மதத்தை சார்ந்தவங்கலாம் வருவாங்க, அப்போ அந்த கோயிலில் சத்தம் கேட்கும். கண்டிப்பாக நம்ம அமைதி காக்க வைக்கணும். அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், அமைதியாக சொல்லலாம். அந்த அந்த பதஷ்டத்தில் அவங்க என்ன செய்வாங்க, சில தவறுகள் செய்வாங்க. அப்போது என்ன செய்கிறதுன்னா, கடுமையாக வந்து இவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அந்த ரெண்டு திருமண பார்ட்டி, அதில் ஒருத்தர் வந்து லேட்டாக வந்துட்டாங்க. ஒரு பார்ட்டியோடைய ஒரு பார்ட்னர், ஒரு கணவன் வந்துட்டார், மனைவி வர லேட் ஆகிடுச்சு. அந்த குருவானவர் வந்து அந்த நேரம் ஸ்டார்டிங் டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், எங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி அங்கேயே போட வச்சு போங்க அப்படின்ட்டார். அந்த மாப்பிள்ளையை வெளியில் விட்டுட்டு தான் வந்தோம், நாங்கள் பீடத்துக்கு ஏறுறோம். மனசு கஷ்டமாக இருக்குது, அந்த பையன் கண்ணெல்லாம் கலங்குது. ரொம்ப அந்த பையன் வந்து ரொம்ப இரக்கத்தோடு கெஞ்சி கேட்டும் அந்த குருவானவர் மனம் இறங்கலை. இதை பார்க்கப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. பிறகுதான் கேட்குறப்போ அந்த பையன் கொஞ்சம் குருவானவரை ஒரு லா பாயிண்டெல்லாம் பேசியிருக்கிறார், அதனால் குரு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தவர், இந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே அதை டேக்கிள் பண்ணுறார். டிட் ஃபார் டேட், இஸ் எகெயின்ஸ்ட் த லா, ஜீசஸ் லா. இது ஆண்டவருடைய இயேசுவினுடைய சட்டத்துக்கு எதிரானது, அதை குருவானவர் செய்திருக்கக்கூடாது. அதனால் இது எல்லா சாமியாரும் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்ல, நிறைய குருக்கள் இரக்கத்தோட நன்மைத்தனத்தோடு. அன்றைக்கெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அந்த ஃபாதர் டிலே பண்ணுறாங்க, அவர் சிரிச்சிட்டே இருக்கிறார், அப்படியா சரி அப்படியா சரி. ஏன்னா நமக்கு அடுத்த ப்ரோக்ராம் இருந்தால் டென்ஷன் ஆகும் பார்த்தீங்களா. அப்போது இந்த சூழலில் நம்ம எப்படி செயல்படுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், அந்த அன்போடு கூட பூச வைக்கிற போது, அன்போடு கூட பூச வைக்கிற போது சில பேர், இப்போ எங்கள் பக்கம் நான் ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன், அதனால் எல்லாமே உங்கள் பக்கம்தான் அப்படி தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் எங்களை சொல்லிடக்கூடாது. உங்கள் பக்கமும் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். நான் என் பக்கம் இருக்கிறத நான் சொல்கிறேன், உங்கள் பக்கம் என்ன இருக்குது, குடும்பம் அப்படிங்கிற பக்கம் என்ன இருக்குது, நீங்கள் பணி செய்கிற இடத்துல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இப்படி ஒவ்வொரு தளத்துலேயும் நம்ம வந்து இந்த நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு வெளிப்படணும். அப்போ இந்த அன்பு இல்லாமல் நம்பிக்கையும் எதிர்நோக்கு இருந்தால் கூட டிஸ்குவாலிஃபிகேஷன் தான், எல்லாமே அது இதாகிடும், குழம்பி போயிடும். அதனால தான் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து இன்றைக்கி இந்த இறையாட்சியை பற்றிய ஒரு ஓமையை சொல்கிறாரு பாருங்கள். அதில் அழகாக சொல்கிறாரு பாருங்கள், நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார், அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கிறது, அவருக்கு தெரியாமலே விதை முளைத்து வளர்கிறார். இப்போ இவர் என்ன செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது, அதை செய்யணும். இப்போ விதை விதைக்கிறவர் என்ன செய்யணும், நிலத்தை நல்லா தயாரிக்கணும், அதுக்கப்புறம் நிலத்தில் விதையை போட்டுட்டு அவர் உட்கார்ந்துருக்கணும். நிலம் விளைந்துக்கிட்டு இருக்கிறப்போ இவர் என்ன செய்யக்கூடாது, டபுக்கு டபுக்குன்னு இறங்கி நிலம் விளையுதான்னு தொட்டு தொட்டு பார்க்கக்கூடாது. விதை இங்கே தானே போட்டேன் அப்படின்னு எடுத்து எடுத்து பார்த்தாருன்னா தோற்றுருவார். அல்லது இன்னும் நல்லா இருக்கட்டும்னு விதையை போட்ட பிற்பாடு கிண்டி விட்டாருன்னா தரைய விளையாது. அப்போ பாருங்கள், எதை எப்போ செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு நாம் காத்திருக்கணும். இந்த விண்ணரசு வளர்ச்சி அடைய செய்கிறது வந்து நம்மளுடைய கையில் இல்லைங்கிறத இந்த வாசகம் நமக்கு சொல்லுது. கடவுள் தான் அந்த விண்ணரசுக்கான காரியத்தை வளர செய்கிறார், நாம் ஃபெசிலிட்டேட்டராக இருக்கிறோம், அதை எப்படி எடுத்து வளர்த்தெடுக்கிற அந்த அடையாளமாக நம்ம இருக்கிறோம். அதுதான் வந்து எதிர்நோக்கினுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியதை செய்துட்டு காத்திருப்பாங்க, எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. அப்போ இந்த விதை ஓமையில் நம்ம தான் அந்த விதைக்கிறவனாக இருக்கிறோம். அப்போ நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறோம், நான் அமைதியாக இருக்கணும். அது விளைந்து அறுவடை கொடுக்குற வரைக்கும் நான் என்ன செய்யணும், அமைதியாக இருக்கணும், செய்ய வேண்டியதை செய்து விட்டு. சில பேர் ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருப்பான், அதை தான் ஆண்டவர் கண்டிக்கிறார். பயிர் விதைக்கிறவனுடைய அந்த நிலை எப்படி இருக்குன்னா, விதை செய்ய வேண்டியதை செய்துட்டு அவங்க காத்திருப்பது. ஆகவே இந்த முதல் வாசகத்துக்கு நம்ம வருகிற போது ஆண்டவருடைய வார்த்தை முன்மொழியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய போராட்டத்தையே மனவுறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள், எனவே எதிர்நோக்கை இழந்து விடாதீர்கள். இன்றைக்கி வாழ்க்கைங்கிறது பெரிய போராட்டத்தோடு தான் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் இங்கேருந்து உங்களை பார்க்கும்போது, இவங்கெல்லாம் ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் யூரோவில் சம்பாதிக்கிறாங்க, இவங்கெல்லாம் டாலரில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் இங்கேருந்து உங்களை நினைக்கலாம். அங்கேருந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன கவலை, எங்கே வேணாலும் யூ-டர்ன் போடலாம், ரோட்டில் போகும்போது இங்கிட்டு திரும்பினா திரும்பலாம், அங்கிட்டு. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கே போய் திரும்பினானா மாட்டிப்பான், டிக்கெட்டு தான் எங்களுக்கு, எங்கே வேணாலும் திரும்பலாம், ஒரு இடத்துலையும் டிக்கெட் கிடையாது. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, நாம் நினச்சிக்கொள்கிறோம் அங்கே இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு, ஏன்னா இங்கே வந்து பார்த்தா, அங்கே வந்து பார்த்தா என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன கஷ்டங்கள் அப்படிங்கிறது எல்லாமே அங்கங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆகவே தான் இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் நாம் எப்படி கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி செயல்படுகிறோம், அதை தான் ஆண்டவருடைய வார்த்தையில் எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகம் வெளிப்படுத்துகிறது. நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை பாருங்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க, கோயிலுக்கு வந்து கடவுளை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நமக்கு துன்பமே வராது. நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். பாருங்கள், ஒளி கிடைச்ச பிற்பாடு தான் இருள் என்ன செய்யும், நம்ம மேலே ஒரு தாக்கத்தை வைக்க பார்க்கும். அப்போ இருளுக்கான இருள் வந்து எங்கே போராட பார்க்கும், ஒளியோடு தான் போராட்டம் அதுக்கு. அப்போ நீங்கள் ஒளி நிறைந்த பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு போராட்டம் வரும், உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்ற உடனே ஸ்னெயில் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. என்னென்னா யாராவது ஒருத்தர் தொட்டுட்டாங்கன்னா அப்போ உடனே அப்படியே சுருங்கி உள்ளக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது. இல்லை, ஆண்டவர் அப்படி ஒளியறதுக்காக நமக்கு அந்த மன உறுதியை கொடுக்கல, அது எழுந்து போராடுகிற ஒரு நிலை. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, நம்மளை பலப்படுத்துகிறார். பாருங்க, நீங்கள் சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள், வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோடின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். அடுத்தவங்க இப்படி ஆளாகும் போது நம்ம போய் அவங்களோட நிற்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஃபாதர் ஸ்டனிஸ் வந்து ஜெயிலில் இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்கங்கிற செய்தியை கேட்குற போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இதுதான் நம்ம போராட்டம். அவர் விண்ணகத்தில் அப்பாவோட ஜாலியாக இருப்பார், ஆண்டவரோடு இருப்பார், அதில் நம்பிக்கையே, அதில் வந்து நம்ம மனம் தளர வேண்டாம், அது உண்மை. ஆனால் பாருங்கள், இந்த போராட்ட காலத்தில் அவங்க நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள், இதுதான் அழைப்பு நமக்கு, கைவிட்டுடாதீங்க. ஸோ இந்த நான் எதிர்நோக்கு இல்லாமல் ஆண்டவர் கொண்டு கொடுத்துருக்கிற அந்த வழியின் மீது எதிர்நோக்கிறது, அதை விட்டுட்டு இங்கே போனால் எனக்கு எல்லாம் சரியாயிடும், அங்கே போனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்றது, இதெல்லாம் நம்ம பார்க்குற போது ரொம்ப மனவேதனையாக இருக்கும். அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? ஆகவே இந்த எதிர்நோக்கு எப்படிப்பட்ட எதிர்நோக்காக நம்மக்கிட்ட இருக்க வேண்டும்னா, நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல. அப்போ நீங்கள் பின்வாங்கி செல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உறுதியாக முன்னாடி வாங்க, மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோர் ஆகும். இன்றைக்கி ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை அழைக்கிறாரு. என் அன்பு பிள்ளைகளை, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் உணர்ந்திரு பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆண்டவர் வந்து இசையா 11:9 சொல்லியிருக்கிறாரு, திருமலை முழுவதிலும் தீமை செய்வோர் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை, ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவரையும் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். இன்றைக்கி இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாம் அறிவையும் ஆற்றலையும் கொடுத்துட்டே இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை அழைக்கிறார். ரோமையர் 8:30 ஆண்டவர் சொன்ன வார்த்தை, முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை ஏற்புடையோராக்கியிருக்கிறார், தமக்கு ஏற்புடையோரானோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்கிறார். இந்த ஏற்புடையோர் ஆனோர் அப்படிங்கிற நிலை எங்கே இருக்குன்னா, அவர் கூட அந்த துன்பத்தின் மத்தியில் துயரத்தின் மத்தியில் ஆண்டவரை பற்றி பிடித்து, நன்மைத்தனத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற, உண்மையை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற, நீதி நேர்மையை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற அந்த ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த போராட்டம், இந்த உலகம் போராட்டம் நிறைந்தது தான். இதில் நீங்கள் எப்படி ஜொலிக்கிற அந்த துன்பங்களுக்கு மத்தியில் ஆண்டவருடைய அடையாளமாய் நிற்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை சிந்தியுங்க, செயல்படுங்க. ஆண்டவர் உங்களை கைவிடாத தேவன், உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.
சமர்ப்பணம் செய்தேன் இறைவா, உறவினை வளர்க்கும் தூதனாக என்னையே தந்தேன் தலைவா, சமர்ப்பணம் செய்தேன் இறைவா இறைவா இறைவா. நம்பிக்கை ஒளியை கொணர்ந்திட, புன்னகை மறந்த இதழ்களுக்கு குறையாத மகிழ்வை கொணர்ந்திட, என்னை ஓர் கருவியாய் ஏற்றிடுவாய், புது படைப்பாய் மாற்றிடுவாய், என்னை ஓர் கருவியாய் ஏற்றிடுவாய், புது படைப்பாய் மாற்றிடுவாய்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, தாழ்மையான எங்கள் வேண்டல்களையும் பலி பொருள்களையும் ஏற்றருளவும் நாங்கள் வேண்டுகின்றோம். உண்மையான உமக்கு ஊழியம் செய்து மனிதரின் துன்புறுத்துதலால் இன்னலுருகின்றவர்கள் உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் சிலுவை பலியில் பங்கு கொள்வதில் மகிழ்ந்து தேர்ந்து கொள்ள பெற்றவர்களோடு தங்கள் பெயர்களும் விண்ணகத்தில் எழுத பெற்றிருப்பதையும் உணர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது:
தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள்:
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முத திருமணன்றும் ஒழியும் உரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற மது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் மேதக தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திருவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். ஆண்டவரே, எதிர்நோக்கி நிறைவில் மகிழ்ந்து போராட்டங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிற, போராட்டங்களை கடந்து செல்ல பெலன் பெற்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிறைவான அந்த பெலனோடு கூட கடந்து செல்வார்களாக, தொடர்ந்து உடைய ஊழியத்தில் நிலைத்திருப்பார்களாக. உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் என் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக வழியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருதூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து எதிர்நோக்கை உள்ளத்தில் உறுதியாய் வைத்து அன்பில் அதை நிறைவு பெற செய்தவர் நம்மையும் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் அன்பால் நிறைவடைய செய்ய அழைக்கிற ஆண்டவர். இவருடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
ஆமேன்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ ஆண்டவருடைய அன்பாலும் அவர் கொடுக்கிற எதிர்நோக்காலும் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம் அன்பினால் இன்னும் அதிகம் நிறைவு செய்ய போகிறார். இதோ ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி அவர் வழியில் இன்னும் ஒருபடி மேம்படுத்தப்பட்ட நிலையில் நாம் கடந்து செல்லப் போகிறோம் என்கிற நம்பிக்கையோடு இதோ இந்த பாடலில் இணைந்து ஆண்டவரை ஆராதித்து துதிப்போம்.
என்னை தாங்கி நிறுத்தின கைகள் எங்கே சுவின் கைகள் அல்லவா, என்னை தாங்கி நிறுத்தின கைகள் இயேசுவின் கைகள் அல்லவா, என்னை தூக்கி சுமந்த புயங்கள் என் இயேசுவின் புயமல்லவா, என்னை தூக்கி சுமந்த புயங்கள் என் இயேசுவின் புயமல்லவா, நான் அவரோடு இணைந்து இருப்பே அவர் என்னோடு இணைந்து இருப்பார், நான் அவரோடு இணைந்து இருப்பேன் அவர் என்னோடு இணைந்து இருப்பார், என்னை தாங்கி நிறுத்தின கைகள் என் இயேசுவின் கைகள் அல்லவா, என்னை தாங்கி நிறுத்தின கைகள் இயேசுவின் கைகள் அல்லவா.
ஆமென். அன்பின் பரமபிதாவே, உம்முடைய கரங்கள் எங்களை தாங்கி நிறுத்தி இருக்கிறதப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ உருவமில்லாத தேவன், எங்கே இருக்கிறீர் என்று அறிய முடியாத நிலையில் தவித்த இந்த மனித குலத்திற்கு நீர் உம்மை எங்கள் ஆண்டவர் இயேசுவாக வெளிப்படுத்தினீர். இயேசு என்கிற இந்த மகனாக வெளிப்பட்டு எங்களுக்கு உம்முடைய கரத்தை கொடுத்து தாங்கினீரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உம்முடைய கரங்களாக மாற எங்களுக்கு ஆசிரை அருள்வீராக, ஞானத்தை தருவீராக, வெள்ளத்தை தருவீராக, ஆசீர்வதியும்.
இருள் சூழ்ந்திட்ட பள்ளத்தாக்கில் நான் விழுந்திட நேர்ந்தாலும், இருள் சூழ்ந்திட்ட பள்ளத்தாக்கில் நான் விழுந்திட நேர்ந்தாலும், வழியாய் வருவார் இயேசு, என் ஒளியாய் வருவார் இயேசு, வழியாய் வருவார் இயேசு, என் ஒளியாய் வருவார் இயேசு, என் ஒளியாய் வருவார் இயேசு, என் ஒளியாய் வருவார் இயேசு, என்னை தாங்கி நிறுத்தின கைகள் என் இயேசுவின் கைகள் அல்லவா, என்னை தாங்கி நிறுத்தின கைகள் என் இயேசுவின் கைகள் அல்லவா.
ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் எங்களை பிடித்து வைத்திருக்கிற, உம்முடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு குழந்தையைப் போல கிடக்கிறோம். இதோ எங்களுக்கு ஞானத்தின் ஆற்றலையும் வெளத்தையும் இதோ அறிவாலும் ஆற்றலாலும் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ எங்களுக்கு எதிராக வருகிற துன்பங்கள் துயரங்கள், இதோ எங்களுடைய எதிர்நோக்கை சீர்குலைக்கிற எல்லா காரியத்தையும் நாங்கள் இத்தனை ஆண்டுகள் வென்று வெற்றியடைந்த பிள்ளைகளாக எழுந்து நிற்க உதவி செய்திரே. தொடர்ந்து உம்முடைய பெயரின் மகிமைக்காக நாங்கள் எதிர்நோக்கில் இதோ திளைத்திருக்கவும், எதிர்நோக்கை எங்களுடைய வாழ்வினுடைய அடையாளமாய் மாற்றிக்கொள்ளவும் தேவரீர் கிருபை செய்வீராக.
அன்னையின் அன்பு குறைந்தாலும், தந்தையின் அன்பு தணிந்தாலும், அன்னையின் அன்பு குறைந்தாலும், தந்தையின் அன்பு தணிந்தாலும், இயேசுவின் அன்பு குறைவதில்லை, இயேசுவின் அன்பு தணிவதில்லை, இயேசுவின் அன்பு குறைவதில்லை, இயேசுவின் கைகள் என் இயேசுவின் கைகள் அல்லவா, என்னை தாங்கி நிறுத்தின கைகள் என் இயேசுவின் கைகள் அல்லவா, என்னை தூக்கி சுமந்த புயங்கள் என் இயேசுவின் புயமல்லவா, என்னை தூக்கி சுமந்த புயங்கள் என் இயேசுவின் புயமல்லவா, நான் அவரோடு இணைந்து இருப்பேன், அவர் என்னோடு இணைந்து இருப்பார், நான் அவரோடு இணைந்து இருப்பேன், அவர் என்னோடு இணைந்து இருப்பார், என்னை தாங்கி நிறுத்தின கைகள் என் இயேசுவின் கைகள் அல்லவா, என்னை தாங்கி நிறுத்தின கைகள்
எங்கள் அன்பின் பரமபிதாவே, உம்முடைய தாங்கின கரங்கள், எங்களை பலப்படுத்தின கரம், இதோ எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த உம்முடைய கரம், இதோ சிலுவை சாவின் பொழுது நீர் எங்களுக்கு நீட்டி கொடுத்த உம்முடைய இரக்கத்தின் கரம், இதோ இந்த நாளில் இதோ எங்களுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது அப்பா. அநேகரை தொட்டு சுகப்படுத்தி நம்முடைய கரத்தாலே, இதோ நீ தொடக்கூடாது என்று ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதித்து, இதோ விளக்கப்பட்ட பிள்ளைகள் என்று யாரும் இல்லை என்ற உன்னதமான உண்மையை உலகத்திற்கு சொன்ன உன்னத தேவன் நீர் என்பதையும், இதோ உம்முடைய விண்ணரசு நீர் வாக்களித்த அரசு வந்தால் ஒழிய இதோ குடும்பங்களோ இதோ நகர்களோ இதோ நாடுகளோ மீட்படைய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாக உம்முடைய அரசு இந்த பூமியில் வருவதற்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இதோ நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து, இதோ ஒரு பயிரிடுகிறவன் பயிரை இட்டுவிட்டு செய்ய வேண்டியதை செய்வித்துவிட்டு காத்திருக்கிற நிலையைப் போல நாங்களும் காத்திருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. இதோ நீர் இறங்கி வந்து செயல்படுவீராக. பிளவுபட்டிருக்கிற குடும்பங்களின் மீது உம்முடைய ஆட்சி இறங்குவதாக. இதோ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளின் மீது உம்முடைய அமைதியினுடைய அரசு இறங்குவதாக. எதிர்நோக்கி இழந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு நீர் எதிர்நோக்கின் தேவனாய் இறங்கி வந்து அவர்களை வாழ்விப்பீராக ஆண்டவரே. இதோ தசாவினுடைய இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே தீமையினுடைய அந்தகார இருளுக்குள்ளே கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் இதோ கிறிஸ்தவர் என்கிற பெயரளவு அடையாளத்தை வைத்து கொண்டு அந்த அடையாளத்திற்குள்ளே பயணிக்க முடியாது தவிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இதோ இந்த நாளில் மீட்படைவார்களாக. இதோ அவர்கள் அவருடைய பெயரளவில் மட்டுமல்ல, அவர்கள் கிறிஸ்தவர் என்கிற இதோ அந்த செயல்பாட்டில் பெருமை கொள்ளும்படியாக தேவரீர் அவர்களுக்கு ஊக்கத்தின் ஆவியை தருவீராக. உற்சாகத்தின் ஆவி அருளப்படுவதாக, கிருபையின் ஆவி அருளப்படுவதாக, மன உறுதியின் ஆவி அருளப்படுவதாக. தேவரீர் தாமே ஆவியானவரை கொடுத்து எங்களை பலப்படுத்துகிறீர். ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய இரக்கம் இதோ இந்த நாளிலும் உம்முடைய இரக்கத்தின் நாளான இந்த அருமையான ஆசீர்வாதத்தின் நாளிலும் நாங்கள் உம்முடைய இரக்கத்தையும் கிருபைகளையும் நிறைவாய் பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாக இதோ எங்கள் ஒவ்வொருவரையும், இதோ பிள்ளைகள் திருப்பள்ளியிலே பங்கு பெற்ற பிள்ளைகள் அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவர்களடையாளத்தின் ஆற்றலால் உமது அடியார்களை உண்மையில் நீர் உறுதிப்படுத்தி அருளும். இவ்வாறு துன்பத்திற்குள்ளாகும் உமது நம்பிக்கையாளர்கள் உமது திருமகனை பின்பற்றி தம் சிலுவையை சுமந்து கொள்ளவும், துன்பங்களின் நடுவிலும் கிறிஸ்தவர் என்னும் பெயரில் என்றும் பெருமை கொள்ளவும் நீர் ஊக்கம் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர்
உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாய் எதிர்நோக்கோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. அச்சமும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கலம் அன்றோ ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால். ஆண்டவர் பின்னார். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.